நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரமையா, நன்றி ஐயா. நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா, மகிமை செலுத்துகிறோம். ஓ மகிமை மகிமை, எங்கள் தேவாதி தேவனுக்கு மகிமை, கத்தாவே உமக்கு மகிமையா. எங்கள் கண்மலை எங்கள் கண்மலை எங்கள் கண்மலை ஆனவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. சேரக்கூடாத ஒளியில வாசமாய் இருக்கிறவர், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ஏக சக்கராதிபதி, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, எங்கள் ஆண்டவர், தேவாதி தேவன், தேவாதி தேவன். தொழுகிறோம் ஐயா, தொழுகிறோம். இயேசுவே தேவகுமாரனே, மாமிசத்துல வழிபட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் இரட்சகரே, ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆவியாய் எங்கள் மத்திலே அசைவாடுகிற எங்கள் தேவாதி தேவன், ஓ உமக்கு ஸ்தோத்திரமையா. உம்முடைய மகிமையால் ஆலயம் நரம்பட்டும் என்று மன்றாடுகிறோம், உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் நரம்பட்டும் என்று மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம் ஐயா. மகிமை உம்முடைய மகிமை காணப்படுவதால், உம்முடைய மகிமை சபையிலே காணப்படுவதால், உம்முடைய மகிமை சபையிலே காணப்படுவதால், அந்த சேக்கனா குளோரி ஆண்டவரே, சபையிலே சபையிலே உம்முடைய சுதந்திரத்தின் நடுவில் ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே எங்கள் இரட்சகரே, சிலுவையிலே அறையப்பட்ட தேவனுடைய குமாரனே, ஓ ஸ்தோத்திரம் ஐயா. ஏகமாய் தொழுகிறோம், எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உம்மை பணிகிறோம் ஐயா, பணிகிறோம். உம்மை என்ன சொல்லி பாடுவோம், என்ன வார்த்தைகளால் உம்மை புகழுவோம் ஐயா. வார்த்தைகளுக்கு அடங்காத தேவனையா, வார்த்தைகளுக்கு அடங்காத தேவனையா, எங்களை வாழ வைத்த தெய்வம் ஐயா, எங்களை வாழ வைத்த தெய்வம், எங்களை வாழ வைத்த தெய்வம். உம்மாலே தான் எங்கள் வாழுகிறோம் இயேசுவே, உம்மாலே தான் எங்கள் வாழுகிறோம். நீர் எங்களை வாழ வைத்த தெய்வம் ஐயா, எங்களை வாழ வைத்தது. வாழ்நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திர வழிகளை ஏறெடுப்போம் ஐயா, ஏறெடுப்போம், ஏறெடுப்போம், ஏறெடுப்போம். ஓ ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்படே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓ ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிறவரே ஸ்தோத்திரம். உம்மை கனம் பண்ணுறோம் ஐயா, உம்மை கனம் பண்ணுகிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம். சபையிலே உம்மை கனம் பண்ணுகிறோம் ஐயா. நீதான் சபையின் நாயகர் ஐயா, இயேசுவே நீதான் சபையின் ஆண்டவர் ஐயா, நீதான் பிரதான மெய்ப்பர் ஐயா, நீதான் இரட்சகர் ஐயா, இயேசுவே கிறிஸ்துவே தேவகுமாரன். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஓ நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். Glory to God. Thank you, Holy Spirit. Now, okay, you will be seated, please. ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு ஆராதித்ததாம், இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்லப்போம். எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தை மகிமைப்படுத்தியிருக்க, எல்லாவற்றை பார்க்கலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை பகவப்படுத்தியிருக்கார். தன்னுடைய வஸ்திரத்தை அனுப்பி அவர் குடமாக்கிறார் எழுதப்பட்டு, நமக்கு ஒரு இன கீழே உள்ளான மாற்றம் நமக்குள்ளே உண்டாகட்டும். சத்தியம் தேவனுடைய வஸ்திரம் நம்மை சந்திக்கட்டும். ஆண்டவருக்கு நம்ம விட்டுக் கொடுப்போம், தேவசத்தை காத்திரும். இன்றைக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்க, தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு போதிக்க, யுகேலிருந்து லண்டன் இருந்து பாச உதயவர்கள் நம்ம திரும்ப, ஒரு காலத்தில் நாங்கள் ஒன்றை சேர்ந்து ஆண்டோட ஊழியத்தை செஞ்சிருக்கோம், தேவோட பணியை செஞ்சிருக்கோம். ஸோ இன்றைக்கு அவர் லண்டனில் போய் ஒரு சபையை அங்கே ஸ்தாபித்து தேவோட ஊழியத்தை, தேவோட ராஜ்யத்தை கட்டுகிறார். சபடியார் ஒரு தேவ ஊழியக்காரன் மத்தியில் வந்திருக்கதை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சார்பிலே அறிவார போதகரை நான் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் கரைகளை தட்டி உற்சாக வரவேற்கிறேன்.
ஆண்டவராயே, இயேசு கிறிஸ்துவினாலே சமாதானமும் கிருபையும் உண்டாகட்டும். நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், பெருகியிருக்கிறீர்கள், இன்னும் வளர்வீர்கள், இன்னும் பெருகிவீர்கள். ஹாலலூயா. நாம் தூரமாய் இருந்தாலும் ஆவியிலே தூரமாய் இல்லை. தேவனுக்கு முன்பாய் சாட்சியாய் சொல்கிறேன், உங்களை தேவ சங்கத்திலே அடிக்கடி நினைவு கூர்ந்து நான் ஜெபிப்பது வழக்கம். அதுவும் குறிப்பா என்னுடைய உபவாச நாட்களிலே, 40 நாட்கள் 50 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒதுங்கி இருக்கிற நாட்களிலே, உங்கள் போதகருக்காய், குடும்பத்திற்காக, சபைக்காக நான் கண்ணீர் வடித்து ஜெபிப்பது தேவன் சாட்சியாயிருக்கிறார். அவர் உங்களை என்னுடைய இதயத்திலிருந்து நான் தூரப்படுத்தவில்லை. பல சிலர் பேரை எனக்கு தெரியும், பலரை தெரியாது. ஆனால் இன்றைக்கு உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு வகையிலே பெரிய ஒரு காரணமாக இருந்தவர் உங்கள் பாஸ்டர் அவர்கள். இன்றைக்கு ஒரு ஊழியம் நாம் செய்கிறோம் என்றால் அதற்கு அவர் ஒரு முக்கியமான கருவியாய் தேவன் பயன்படுத்தினார். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகவே அந்த வளர்ச்சியில் தான் இன்றைக்கு நாம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஊழியத்தை நாம் செய்யவில்லை, 4 பேராகத்தான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். நான், எனது மனைவி, என்னுடைய 2 பிள்ளைகள். இப்படியாய்த்தான் அந்த ஊழியத்தை நாம் ஆரம்பித்தோம். ஆரம்பித்த பொழுது சிலர் வீட்டில் தான் ஆரம்பித்தோம். வீட்டு கதவை சிலர் வந்து தட்ட வலிக்கிட்டார்கள். அதன் பின்பாக நாம் ஒரு சேட் பில்லிங் ஒன்றை கேட்ட பொழுது எவருக்குமே அவர்கள் கொடுப்பதில்லை. நான் கூட வேறொரு சேர்ச்சி வேறொரு பாஸ்டருக்கு எடுத்து கொடுக்கும்படியாய் சென்றேன், அப்படி கூட கொடுக்கவில்லை. ஆனால் எனது மனைவி சென்று கேட்ட பொழுது அந்த சேர்ச்சை கொடுத்து விட்டார்கள். அவை அங்கே ஆராதிக்க வெளிக்கிட்டோம். சபை கொஞ்சம் பெருகினது, ஆனாலும் நாம் அனுபவம் இல்லைத்தானே. ஏச் சேட்டெல்லாம் நான் தான் செய்ய வேண்டியிருந்தபடியினால அங்கே சில குழப்பங்கள் வந்தபடியினாலே பல பேர் வழியிலே போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஆனாலும் கத்தருக்கு மகமை உண்டாகட்டும். இன்றைக்கு பிள்ளைகளோடு கூட 40 பேர் நாம் ஆராதிக்கிறோம். அது கூட நான் 2 பிரித்து விட்டேன், 2 ஆராதனைகளாக பிரித்து விட்டேன். ஆகவே இது எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுடைய ஊழியத்திற்கு போதுமானது. இதை விட அதிக ஜனங்கள் வந்தால் இந்த ஊழியத்தை எப்படி செய்வது என்று போராட்டம் இருக்கிறது. ஆனாலும் கத்தருடைய கிருபையினாலே 3 ஊழியர்களை இப்பொழுது நாம் வளர்ச்சிகளை கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் இப்பொழுது ஊழியத்தை நாம் மனைவியும் கூட நாம் ஊழியத்திற்காய் கடந்து விடுவோம், இலங்கைக்கு சென்று விடுவோம். ஆகவே அந்த 3 பேரும் தான் சபையை பார்க்க போகிறாங்க. என்னுடைய மனைவி எனக்கு துணையாக இருக்கிறாள். அவள் தான் இன்றைக்கு கூட தேவனுடைய செய்தியை அவளுக்கு கொடுப்பான். எனது பிள்ளைகளை குறித்து சிலர் பார்த்திருப்பீர்கள், சில நேரம் விரும்புகிறேன். நான் தனித்தனியாக கதைக்கு எனக்கு நேரம் இருக்கும், சரியா? பிள்ளைகள் நன்றாயிருக்கிறார்கள். மூத்தவள் எனக்கு ஊழியத்திலே மிகவும் உதவியாக இருக்கிறாள். அது மாத்திரமில்லை, என்னை விட அதிகமாய் ஆழமாய் டீச் பண்ணக்கூடிய ஒரு கிருபியை தேவன் கொடுத்திருக்கிறான். நன்றாய் பிரசங்கம் பண்ணுவாள். அது மாத்திரமல்ல, அவள் இப்ப தன்னுடைய படிப்பை அவள் முடித்து விட்டாள். அடுத்தவள் வளர்கிறாள். ஸோ கொஞ்சம் அவள் கொஞ்சம் ட்ரஃபானவள். ஆனால் அவள் ட்ரஃபா இருந்தாலும் நான் ஆண்டவரிடத்தில் தான் போகிறது. என்னுடைய பிள்ளை சில நேரம் கீழ்ப்படியாமல் எதிர்த்தால் கூட நான் தான் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. நாம் மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இன்னும் அதிகமாக கீழ்ப்படுகிற பொழுது அங்கே மாற்றங்கள் வருகிறது. அவளும் நன்றாகி பொழுது இருக்கிறாள். ஆகவே கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் படைத்திருக்கிறோம். இந்த 4 நாளிலே உங்கள் மத்தியிலே என்னுடைய வார்த்தையை கொடுப்பது மிகவும் சந்தோஷமானது. அது மாத்திரமல்ல, வாய்ப்பு தந்த தேவனுக்கும் உங்கள் போதகருக்கும் சபையார் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். ஜெபமணுவோம். அருமை பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காய் உங்களை துதிக்கிறோம். வார்த்தையாகிய தேவனே, வார்த்தை அனுப்பி குணமாக்குறவர், எங்களை குணமாக்கு. கட்ட வேண்டிய பகுதிகளை கட்டி, உடைக்க வேண்டிய பகுதிகளை உடைத்து உருவாக்க வேண்டும் மன்றாடுகிறேன். இந்த பலத்த கரத்துக்குள்ளே இந்த நேரம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிற உங்களுடைய ஆளுகை அபிஷேகம் இந்த இடத்துல இருப்பதாக. இன்றைக்கு வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறேன். பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 பகுதி, நீண்ட பகுதி வாசிக்க வேண்டும். அதிகமாய் நான் ஆங்கில சேர்ச்சிலே செய்தி கொடுப்பது வழக்கம். ஒரு சேச்சப்பிங்கள் எடுத்து பாய்ப்பார்கள், தமிழ்தான் செய்தி கொடுப்பேன். மகள் டிரான்ஸ்லேட் செய்வார். ஆனால் அவர்கள் முதல் வாசிப்பதற்காக என் வேத பகுதியில் கேட்டு கொடுக்கிற பொடியினாலே நான் பிரசங்கம் செய்கிற பகுதிகளை கொடுத்து விடுவேன். ஆகவே அது இலகுவாக இருக்கும். இப்பொழுது வாசிக்க கொஞ்சம் நேரம் எடுக்க கஷ்டமா இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்த பகுதிகளாக இருந்தாலும் பாருங்கள். எசேக்கியேல் 37:1-10. எசேக்கியேல் 37:1-10 வாசிக்கும்.
கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் நடுவே அவர்களின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லென்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தண்டன் எலும்போடே சேர்ந்து கொண்டது.
ஆமென். அப்படியே லூக்கா 10 25 37. லூக்கா சப்டர் 10:25-37.
அவர் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவர்களை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிளப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு புறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதி உத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுவிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனைக் கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான்.
ஆமென். இப்பொழுது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:9, 318 பக்கம். நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த யாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமேன். பழைய பாட்டிலே ஒரு தீர்க்கதரிசி ஆனவன் தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு கொடுத்தார்கள். தீர்க்கதரிசி என்பது தேவனிடத்திலே செய்தியை பெற்று மக்களிடத்திலே கொடுப்பது. தேவனுக்கு முன்பாய் நின்று தேவனுடைய செய்தியை கேட்டு மக்களுக்குள்ளே கொடுப்பதுதான் தீர்க்கதரிசி. ஆனால் ஆசாரியன் என்பவன் மக்களுக்காக தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். இந்த வார்த்தையின்படி பார்க்கிற பொழுது, புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இந்த 2 ஊழியத்தையும் செய்ய வேண்டிய கடமைப்பாடு நமக்கு வந்திருக்கிறது. ஒன்று, நாம் தேவனிடத்தில் பெற்ற செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதேவேளை பாவப்பட்ட மனுஷர்களுக்கும் பரிசுத்த தேவனுக்கும் நடுவாக நின்று பாவப்பட்ட மக்களுக்காய் தேவனிடத்தில் பரந்து பேச வேண்டிய ஒரு பெரிய ஒரு கடமைப்பாட்டிற்கும் அழைப்புக்கும் நாம் இருக்கிறோம். நாம் 2 பகுதிகளை வாசித்தோம். ஒன்று, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் வாசித்தோம். அடுத்தது லூக்கா 10 வாசித்தோம். 2 காரியத்தையும் பார்க்கிற பொழுது, இன்றைய சமுதாயம் இந்த உலகத்தை படம் பிடித்து 2 செய்திகளும் காட்டுகிறது. 2 பக்கமும் நாம் வாசித்த அந்த பகுதிகள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி வைக்கப்பட்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன கதையிலே, உமையிலே,
அங்கே நல்ல சமாரியன் அவர் முன்வைக்கப்படுகிறார். இப்பொழுது எசேக்கியேல் 37 அதிகாரத்திற்கு வருகிற பொழுது ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் வருகிற பொழுது பல நேரங்களிலே நாம் உன்னத அனுபவத்தை பெறுகிறோம், தரிசனங்களை பெறுகிறோம், பரலோகத்தினுடைய காட்சிகளை காண்கிறோம். யோவான் மேலே வந்த பொழுது யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அந்த மகமையுள்ள தேவனை அவர் தரிசித்தார். அது ஒரு உன்னத அனுபவமாயிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை பார்த்த பொழுது உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டார். அங்கே சேராபென்கள் அவரை பார்த்து பரிசுத்தர் 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 என்று போற்றுகிற அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தினால் ஆலயத்தின் தூண்கள் எல்லாம் அசைந்ததையும் முகமண்டலத்தையும் அவர் பார்த்து ஆச்சரியமான அந்த உன்னத அனுபவத்தை பெற்றார். ஆனால் சில வேளைகளிலே கர்த்தருடைய கரம் வருகிற பொழுது பள்ளத்தாக்குகளை கொண்டு செல்லும். தேவகரம் வருகிற பொழுது சில நேரம் பல நெருக்கத்திற்கு கூட நாங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்காயிருக்கும், நெருக்கத்தின் பள்ளத்தாக்காயிருக்கும், நோயின் பள்ளத்தாக்காயிருக்கும், ஏதொரு வகையிலே ஒரு பள்ளத்தாக்கின் சூழ்நிலையிலும் தேவனுடைய கரம் நம்மை கொண்டு போகத்தான் செய்கிறது. அவை தேவனுடைய கரம் வருகிற பொழுது நாங்கள் உன்னத அனுபவத்தை தான் பெற வேண்டும் என்பது அல்ல, ஆனால் பள்ளத்தாக்கின் நடுவில் நாங்கள் கொண்டு செல்லப்படலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேலே அந்த தேவகரம் வந்த பொழுது அது பள்ளத்தாக்கு நடுவிலே கொண்டு சென்றது. அது ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அது சொல்கிறது மிகவும் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, எந்த நம்பிக்கையும் இல்லை, ஒரு பயங்கரமான சூழ்நிலை. வாசிக்கிற பொழுது மெதுவாய் வாசிக்கிறோம், ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேலே கரம் அமர்ந்து அந்த பள்ளத்தாக்கு நடுவிலே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில், அதுவும் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் கொண்டு போன பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி அசந்திருப்பான். சிலமான அந்த பள்ளத்தாக்கு நடுவிலே கொண்டு செல்லுகிற பொழுது யோசிப்போம், இது தேவகரமா அல்லது பிசாசுங்கரமா அப்படி என்று சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கும் இருந்திருக்கலாம் தானே. நம்முடைய நெருக்கம் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது, உடைவுகள் வருகிற பொழுது, ஏமாற்றங்கள் வருகிற பொழுது, கத்திரக்குரிய முன்னும் பின்னும் நம்மை நெருக்கிற பொழுது நாங்களும் சில நேரத்தில் அந்த சூழ்நிலைக்குள் தான் தள்ளப்படுகிறோம். அப்படியானால் தேவகரமங்களை நெருக்கி ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு செல்கிற பொழுது அதிலிருந்து எப்படி வெளியேறுவது, அதிலிருந்து எப்படி வெளியேற வேண்டும்? இந்த பகுதி அதை சொல்லுகிறது. அப்படி வாழ்க்கையில நாம் ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவருக்காய் வாழ்கிறோம், ஆண்டவருக்காய் பரிசுத்த ஜீவியை நடத்துகிறோம், ஆராதனையை கலந்து கொள்கிறோம், உண்மையாக இருக்கிறோம், உத்தமாக இருக்கிறோம், தலைமைக்கு கீழ்ப்படுகிறோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே சில நேரத்திலே அந்த பள்ளத்தாக்கின் சூழ்நிலை வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல் இருந்த கரம் கர்த்தருடைய கரம் அமைஞ்சுங்க, ஆமென். அது மாற்றக்கூடியது, மாற்றக்கூடிய ஒரு கரம் அது. அவருடைய கரம் வல்லமுள்ள கரம், அந்த கரம் மாற்ற வல்லமுள்ள கரம், சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றும். பள்ளத்தாக்கு நடுவில் இருந்தாலும், பிரச்சனைகள் நடுவில் இருந்தாலும், போராட்டத்தின் நடுவில் இருந்தாலும், வேதனைகள் நடுவில் இருந்தாலும், நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தாலும், இனி எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலைகள் இருந்தாலும், இருப்பது தேவகரம். ஆமாங்க, ஹல்லேலூயா, இருக்கிறது தேவகரம். அவை பள்ளத்தாக்கு நடுவிலே நாம் கொண்டு செல்லப்படுகிற பொழுது, நெருக்கங்கள் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது, கண்ணீர் வருகிற பொழுது, இனி முடியாது என்ற சூழ்நிலைகள் வருகிற பொழுதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இருப்பது தேவனுடைய கரம். ஆமாங்க, ஆமே. நாங்கள் பிசாசை நம்புற அளவுக்கு தேவனை நம்புவதில்லை, ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய கரம் எங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி வெளியில வர முடியும் என்று பார்க்கிற பொழுது தேவனே சொல்கிறார், நீ தீர்க்கதரிசனம் உரைத்து சூழ்நிலைகளை மாற்று. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? அது பல வகையில் இருந்தாலும் கூட உண்மையில் தீர்க்க தரிசனம் என்பது தேவன் சொல்ற வார்த்தையை திருப்பி சொல்வதுதான் தீர்க்க தரிசனம். அமைஞ்சுங்க, ஆமேன். எசேக்கியேல் அதைத்தான் சொன்னார், எசேக்கியேல் அதைத்தான் சொன்னார், தேவன் சொன்னார், இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, உலர்ந்த எலும்புகளை உயிரடையுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லு, ஆவி பிரவேசிக்க கடவுள் என்ற ஒரு வார்த்தை சொல்லு. நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனுடைய வாக்கு தத்தத்தை பேச வேண்டியதுதான் தீர்க்க தரிசனம். ஆமென். அதை பேச 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 சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். ஆமென். வார்த்தையை விட வேற ஒன்றும் இல்லை. வார்த்தை தான் முக்கியமான. நான் கண்டுபிடிச்ச என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு ஒன்று அடுத்தது வார்த்தை. இதுதான் தரையில பார்த்து 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 வந்தேன். ஆனால் அன்புதான் மேலான். அன்பிருந்தால் மன்னிக்கலாம். அன்பிருந்தால் ஒருவரை ஏற்றுக்கொள்வோம். அன்பிருந்தால் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்போம். தேவ வார்த்தை முக்கியமான. நான் அண்மையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில போய்கொண்டிருந்த பொழுது தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்த பொழுது திடீரென்று ஒரு வார்த்தை எனக்கு முன்பாய் போக்கஸ் பண்ணப்பட்டு கொண்டு வந்து கண் முன்பாய் நிறுத்தப்பட்டது. அந்த வேளையில சில வேளை நான் எங்க இருக்கிறேன் தெரியவில்லை. அதிலே தடைகளை நீக்கப்படுகிற முன் செல்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை அனுப்பினார். அந்த வார்த்தை அனுப்பின உடனே எனக்கு தெரியும் எல்லா பிரச்சனையும் மாறுகிறது. அப்படி சமாதானம் வந்துவிடும் வார்த்தையை பெற்றுக் கொள்கிற பொழுது. அந்த நாளிலே என்னுடைய ஒரு பாச நண்பர் ஒருவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வார்த்தை அனுப்பினார். தடைகளை நீக்கப்படும் முன்சலுகை அவருக்கு பிரச்சனை தெரியும். அடுத்த நாள் இன்னொரு தம்பி அனுப்பினான் அதே வார்த்தையை. தடைகளை நீக்கப்படும் முன்சலுகிறார் அவர்களுக்கு என் பிரச்சனை தெரியும். தேவன் வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குற அந்த வார்த்தையை நான் தீர்க்கமாய் பேச வழிகிட்ட பொழுது அந்த வார்த்தையை நான் அறிக்கை செய்த பொழுது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாறுறது. அவன் சொல்லுங்க ஆமே. நம்முடைய சூழ்நிலைகளிலே நெருக்கமான பள்ளத்தாக்கினான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள், இனி நம்பிக்கையற்ற நிலை இருக்கிற பொழுது செய்ய வேண்டிய ஒரு ஒரு காரியம் தன்னுடைய வார்த்தையை நாம் பெற்று அறிக்கை செய்து தீர்க்கமாய் பேச வேண்டியதுதான். சூழ்நிலைகள் மாறிவிடும். ஆமாம் சொல்லுங்க ஆமாம். பிரச்சனைகளுக்காக ஜபிக்க வேண்டியது உண்மைதான். நம்மை நடத்துகிற தேவனுடைய மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டியது உண்மைதான். எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்பாடாக வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க ஆமென். தலைமுறால குணமாகணும் என்று வேதம் வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அது நமக்கு வெளிப்பாடாக வர வேண்டும். வார்த்தையை வாசிக்கிறோம், கேட்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் வார்த்தை ஒன்று வெளிப்பாடாக வருகிற பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க ஆமென். அது வார்த்தையை வெளிப்பாடாய் பெற்று தீர்க்கமாய் உரைக்க வேண்டும். அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி செய்தான். அந்த வார்த்தையை தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடாய் பெற்றான். வார்த்தை வெளிப்பாடாய் பெற வேண்டும். அதுதான் தேவசமூகத்தில் போய் உட்கார வேண்டும், தேவசமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், தேவசமூகத்தில் இருந்து வாசித்தவருக்காய் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை நமக்கு வெளிப்பாடாய் வருகிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். நாம் பார்த்தோம் ரெண்டு பகுதியை பார்த்த பொழுது ரெண்டு பகுதியும் இன்றைய நமக்கு முன்பாக இருக்கிறது சமுதாயம். இந்த சமுதாயத்தின் மத்தியிலே நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்துக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இங்கே பார்த்தால் எசேக்கியேலுடைய காலத்தில் ஒரு நம்பிக்கையற்று இனி முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கு பார்க்கிற பொழுது குற்றவியராக அடிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு உரிந்து கொள்ளப்பட்டு சுறையாடப்பட்டு குற்றவியராய் கிடக்கிற ஒரு மனிதன். இதுதான் இன்றைய சமுதாயம். நன்றாயிருக்கிறார்கள் இங்கிலாந்து தேசத்திலே, நான் குறிப்பா லண்டனிலே எல்லாம் பிஸி 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 என்பாங்க. நான் வேலை செய்து கொண்டிருந்த காலப்பகுதி, இப்பொழுது வேலை 3 வருஷமாக செய்வதில்லை, வேலை செய்து கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியிலே அதிகமாய் காலை வேளையில் போகின்ற பொழுது ஒருவரை சந்திப்பேன். அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர், நல்ல ஒரு கொழுகொழுப்பானவர். அவரை பார்த்தால் நல்ல கொழுகொழுப்பு, தக்காளி பழம் போல அப்படி எல்லாம் சொந்து நல்ல தொக்கையா இருப்பார், நல்ல புசனிக்கா போல இருப்பாரு. அவரை கண்டா நான் சத்தியம் சொல்வது வழக்கம். அவர் சொன்னேன், ஞானஸ்தானம் இந்தியாவில் எடுத்து விட்டேன், எனக்கு இப்ப டைம் இல்லை. அவரை காணுகிற பொழுதுல அங்க பெண், ஓ நீங்க ஒரு நாளைக்கு வீட்டையாவது வாருங்க, கொஞ்சம் சிவம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பேன். நேரம் இல்லை, நேரம் இல்லை. அவர் ஸ்ரீலங்கனுடைய ஒரு கடையைத்தான் பராமரித்துக் கொண்டிருந்தாரு. அப்பொழுது எப்பொழுது பார்த்தால் நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை என்பது. நாம் அதிகமாய் அதிகாலை காலை வேளையில் அவரை நான் சந்திப்பேன். ஆனால் ஒரு நாள் அவருடைய பேர்த் என்று கேள்விப்பட்டு நேரடியாக சென்று அவரை சந்தித்து சோமணி விட்டு நான் வந்தேன். நன்றாய் வேலை செய்யக்கூடியவர், நம்பிக்கைக்குரிய மனிதர், குறிக்கப்பட்ட கடையிலே வியாபாரம் செய்து யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தார் அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் திடீரென்று சொன்னால் எனக்கு ஏதோ ஒன்று செய்கிறது, என்னை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. அப்பொழுது எனக்கு தெரிந்த ஒருவர் தான் இந்த கடை முதலாளி. அவர் உடனடியாக ஒரு தம்பியிடத்திலே அவரை சேர்த்து அனுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினார்கள். அங்கே ஹாஸ்பிட்டல் அனுப்பப்பட்ட பொழுது அங்கே மருந்து எழுதி கொடுக்கப்பட்டது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே பார்மசி இருக்கும், அப்போதைக்கு இருக்கும். அங்கே மருந்து வாங்குவதற்காக போன பொழுது அது 2 மணி நேரம் இடையிலே பூட்டுவார்கள். அவர் இவர் காத்திருக்க வேண்டும் என்பதற்காக அதில் போய் இந்த வாங்கலிலே இருக்க போனவர் தம்பியை ஏற்ற கொஞ்சம் இரு நான் போட்டு பாத்ரூமுக்கு போட்டுவார் என்று போனவர் திடீரென்று ஓடி வந்து அவன் மேல் அப்படியே விழுந்தவர் குமார் சசிக்கு சென்று விட்டார். அப்புறம் என்னை கூப்பிட்டார்கள். குமார் சசிக்கு போனவரை நான் அந்த எமர்ஜென்சி வார்டுக்களை போய் சென்று செபித்தேன். ஸோ ஆனால் எனக்கு தெரிந்தது இதோடு சரி என்று ஆனால் பின்பு செய்தி வந்தது. அந்த பொடியை அடக்கம் பண்ணுவதற்கு கூட எவரும் இல்லை, எவருமே முன்வரவில்லை. அரசாங்கத்தில் விட்டுவிட்டால் அரசாங்கம் எப்பொழுது எரிப்பார்கள் என்று கூட தெரியாது. எல்லா பொடிகளையும் சேர்த்து ஒன்றா எரிப்பார்கள். அந்த சூழ்நிலை தான் கேட்டார்கள், நீங்கள் எப்படி அதை அடக்கம் செய்து விட வேண்டும். இருந்த பொழுது நான் சபைக்கு அவர் வரவில்லை. சோ அவர் நான் எப்படி செய்வது என்றாலும் ஒரு காரியத்தை பார்த்தேன். அது நல்ல நண்பர்கள் எல்லாம் இருந்தார்கள். அது எனக்கு ஒரு நினைவு வந்தது, இவர்கள் எல்லாரும் வந்து அடக்காரணைக்கு வருவார்கள். ஆகவே இது ஒரு சான்சாய் பயன்படுத்தி சத்தியத்தை அறிவிக்கலாம் என்று நான் யோசித்தபொழுது நான் ஓம் என்றேன். 100க்கு மேலானவர்கள் வந்தார்கள். இந்த அடக்காரதனையிலே சத்தியத்தை நான் பிரசங்கித்தேன். ஆமாம் சொல்லுங்க. ஆமே தீமைதான், ஆனாலும் ஒரு நன்மை அங்கு இருந்தது. சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. எப்பொழுது என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆகவே நம்ம ஒரு உத்தரவாதத்தில் நாம் நம்முடைய பிரச்சனையை நோக்கி பார்க்கிறோம். யோ மத நிலத்தான் தன்னுடைய புக்களை பார்த்து கொண்டான் அந்த பிரச்சனை நடுவு. ஆனால் நமக்கு முன்பாக ஒரு அழிகிற ஜனம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கையிட்ட ஜனம் இருக்கிறது. நாங்கள் நினைக்கிற நன்றாயிருக்கிறார்கள், நன்றாயிருக்கிறார்கள். போய் பக்கத்தில் இருந்து அவர்கள் பேசுகிற பொழுது, பழகிற பொழுது அவள் சொல்லுகிற காரியங்கள் ஆச்சரியம், நன்றாய் படித்தவர்கள், நன்றாய் மேலில் இருக்கிறார்கள். கஷ்டமானது. எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஒருவரை தெரிந்தது, தெரியும். அவர் ஒரு சபை ஒன்றுக்கு செல்கிறார். போனா 1000 பவுன்ஸ் கசம பாகம் வந்தா பாருங்க அவருடைய வருமானம். ஆனா நித்திரை, நித்திரை என்பதில்லை, நித்திரை வருமானம். ஒரு நாள் ஒரு இடத்துல வீட்டுக்கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது திடீர் என்று வந்தபொழுது தன்னுடைய காரியத்தை சொன்னாரா. அப்போலோ ஹாஸ்பிட்டல் நான் இலங்கைக்கு போனேன், இங்கிலாந்து தேசத்தை ஏற்றியும் டாக்டர்ஸை பார்த்தேன், மருத்துவ நில எத்தனையோ மன நல்ல வைத்தியெல்லாம் சந்தித்தேன், முடியவில்லை என்று கத்துடைய கிருபையில எவித்த பொழுது அவருக்கு அண்டைக்கு சுகமாயிற்று. அண்டையோடு சுகமானவர் இன்று மட்டும் சுகபலமாகவே இருக்கிறார். ஆகவே அவர் அக்கௌண்டனாக இருந்தான். அவள் வாழ்க்கையில பார்த்த பொழுது பல பிரச்சனை, நித்திரையே இல்லை. என்னதான் இருந்தேன்னு நித்திரையே இல்லை. நல்ல பணக்காரராக இருக்கிறார்கள், நல்லாய் தேக்கி வைத்திருக்கிறார், சேமித்து வைத்திருக்கிறார்கள். நான் வருவதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்பாகத்தான் ஒரு நகைக்கடைக்காரர் பெரிய நகைக்கடை, அவருக்கு எந்த குறையும் இல்லை, பெரிய வீடொன்றை கட்டினார். அந்த வீட்டுக்குள்ளேயே மரங்களை வைத்து, தூண்களே மரங்களை போல ஜோடையாக்கப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு மகனோ வந்து பேசிட்டு கதைத்திட்டு வெளியே போனார்கள். அவ்வளவுதான். அந்த மரத்திலேயே தூக்கு காயறி போட்டு தூங்கினார். மனைவி பார்த்த பொழுது குமாசேஜி போய்விட்டார்கள். என்ன உழைத்து வைத்தேன்ன அந்த மனைவி, என் ஒரு நிம்மதியோடு சமாதானத்தோடு வாழ முடியுமா? 1000 இருந்து வசதிகள் இருந்து என்ன, ஏசு இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஆகவே நீங்களும் நானும் இந்த எசைக்கல் தீர்க்க தரிசி போல ஒரு நல்ல சமாரியனை போல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மை வைத்தவர் தேவனவர், நம்மை வைத்திருக்கிறவர் கர்த்தரவர். இந்த சமுதாயத்தின் மத்தியிலே, இந்த அழிந்து போகிற ஜனத்தின் மத்தியிலே, தேவனற்ற மக்கள் மத்தியிலே வைத்திருக்கிறவர் தேவன். ஏசு என்ன நிலையில இருந்தாரோ அதே நிலையில் தான் எங்களை வைத்திருக்கிறார். நம்மை குறித்து பல ஐடி இருக்கு வேதத்திலே. நாம் யார் அதிகமாக கேட்பேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி போட்டு எங்கேயும் கேட்டா சொல்லுவாங்க, நான் இயேசுவோட பிள்ளையன்னுவாங்க. வேற எங்களுக்கு சொன்னா கொஞ்சம் ஆசாரியன்னு சில பேர் ராஜா கண்டுவாங்க. இதுக்கு மிஞ்சி சொல்ல மாட்டாங்க. இதுக்கு மிஞ்சி நாங்கள் புதிய சிருஷ்டி. அமைஞ்சுங்க, புதிய சிருஷ்டி அமைஞ்சுங்க. ஹாலலூயா, புதிய சிருஷ்டி. மறக்க கூட, நாம் புதிய சிருஷ்டி. இயேசுவோடு கூட உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார் தேவன். அவர் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். இயேசுக்கு உடன் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். அவருக்கு உடன் சொந்தவாளிகளாக இருக்கிறோம். பிதாவினுடையவர்கள், இயேசுடைய எங்களுடையவைகள். இந்த ஐடியெல்லாம் இருந்தாலும் பொறுப்புகள் நமக்கு உண்டு, நமக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. எல்லாம் நம்மை கைவிடும், எல்லாரும் நம்மை கைவிடுவார்கள், ஆனால் தேவன் ஒருவர் கைவிட மாட்டார். அவன் சொல்லுங்க, ஆமே. அழைத்த அழைப்பும் கிருபவரங்களும் மாறாதவைகள். எங்கு போனாலும் தேவன் நடத்துவார், ஆனா நாம் இந்த அழைப்புக்கு விட்டுக் கொடுக்க வேண்டுமே, நானும் இந்த அபிஷேகத்துக்கு விட்டுக் கொடுக்க வேண்டுமே. அவை இந்த தயவு செய்து நம்மை சுற்றியுள்ள ஒரு சமூகத்தை பாருங்கள், அக்கம் பக்கம் வீடுகளை பாருங்கள். ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டு செல்லக்கூடிய ஒன்று ஆத்மாக்கள் தான். ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறார்கள். ஆகவே நம்மிடத்து தன் பதில் உண்டு. பாவத்தில் அடிமையாயிருக்கிறார்கள், சாபத்திலே அடிமையாயிருக்கிறார்கள். அண்மையில் எனக்கு தெரிந்த ஊழியர்கள் ஒருவர் என்னோடு பேசினார். அவர் ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார். ரஷ்யாவிலே அவருடைய ஊழியத்திற்கு உதவி செய்கிற அந்த ஒரு பிசினஸ் மேனை அவர் சந்தித்தார். அவரோடு கூட சில இன்னும் பிசினஸ் மேன் எல்லாம் இருந்தார்கள். ஒரு ஹோட்டல் ஒன்றில் அவரை கூப்பிட்டு ஒரு விருந்தொண்டை கொடுத்தார்கள். அப்பொழுது இந்த ஊழியக்காரன் அந்த ரஷ்யனை பார்த்து, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்ன பொழுது அவன் ஒரு காரியத்தை சொன்னான். எனக்கு ஒரு அரசியல் செல்வாக்கு இருந்தது ரஷ்யாவிலே. அந்த செல்வாக்கை வைத்துக்கொண்டு நான் போத வைத்து கடத்தல் செய்கிறவனாயிருந்தேன். ஆனால் ஒரு நாள் ரகசிய போலீசார நான் பிடிக்கப்பட்டேன். பிடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்னை சுற்றுவதை செய்து என்னை அடித்த பொழுது என்னுடைய சாவிகள் எல்லாம் பிந்துவிட்டது. என்னை கொண்டு வந்து ஒரு ரூமிலே போட்டார்கள். அந்த ரூமில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் அவரை பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அவரை உள்ளுக்குள்ள இந்த ரூமுக்குள்ள வரவேற்றான். சிறைக்குள்ளே அவர் சொல்றார், அவனை பார்த்து விடுத்து எனக்கு எரிச்சல் வந்தது, எனக்கு வேதனை இருந்தது, காயம் இருந்தது, ரத்தம் சிந்திக்கொண்டிருந்தது. அப்பொழுது மாலை வேளை ஒரு கிளாஸ் தண்ணீரோடும் ஒரு துண்டு பானோடும் வந்தார்கள், கொடுத்தார்கள். அவனுக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு பான் துண்டு, எனக்கும் ஒரு கிளாஸ் தண்ணீர் ஒரு பான் துண்டு. இந்த கிளாஸில் தான் உங்களும் நான் பாய்கோப்பை தானே குடித்தானே ஒரு கிளாஸ் தான். அப்படி அந்த சிறுவன் என்ன செய்தான், தன்னுடைய பானையும் தன்னுடைய கிளாஸ் தண்ணியையும் அவருக்கு கொடுத்தான். அவர் சொன்னார், எனக்கு பசியா இருந்தது, உண்மையிலே அதை நான் வாங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை வந்தது, அதே போல கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த சிறுவன் தான் குடிக்காமல் தான் சாப்பிடாமல் அதை கொடுத்த பொழுது அவர் சாப்பிட்டார். அதற்கு பின்பாக அவர் கொஞ்சம் பார்த்து நிதானித்து, நீ இதற்குள்ளாக ஏன் வந்தனி என்று அந்த தம்பியை கேட்ட பொழுது தம்பி சொன்னான், எனக்கு வயது 12, இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக நான் பிடிக்கப்பட்டிருந்த சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஜெபித்தேன், ஆண்டவரே யாராவது ஒரு ஆளை எனக்கு அனுப்பும், உம்முடைய வார்த்தையை சத்தியத்தை சொல்லும்படியாய் என்று ஜெபித்து முடித்த பொழுதுதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று இயேசுவை சொல்ல தொடங்கி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் சொன்னான், சொன்னார், நான் உடனே முழங்காலில் நின்று அதை ஒப்புக் கொடுத்தேன், ஒப்புக் கொடுக்க வேணும் பொழுது ஒப்புக் கொடுத்தேன். அவன் கைவித்தேன் மேலே ஏவித்தான். எனக்கு இருந்த குரோத எண்ணங்கள், பழிவாங்கும் எண்ணங்கள் எல்லாம் அந்த நொடி பொழிலே மாறிவிட்டது. மூன்றாம் நாள் வந்தபொழுது வலி எடுத்தது. ஏனென்றால் அடித்தால் மூன்றாம் நாள் தான் அடியுமா வலி எடுக்கும். அப்பொழுது இந்த தம்பி வந்து கேட்டான், உங்களுக்கு நான் இதை மருந்து போடட்டான், என்ன மருந்து போட போறான் என்று சொன்ன பொழுது, சரி போடு என்று சொன்ன பொழுது அவன் தன்னுடைய நாக்காலே அந்த புண்களை எல்லாம் நக்கி அந்த தண்ணீரை வீணீரை விட்டான். சொன்னான், அம்மா அப்படித்தான் இந்த துப்பலை அந்த இதில் போட்டால் புண்ணில போட்டால் ஆரம்பம்னு சொல்லியிருக்கிறா, இதை நான் செய்கிறேன் சொல்லி அவ்வளவுதான். அதற்கு பின்பாய் அந்த தம்பி மறித்து போனான் சிறையில். இப்பொழுது அந்த பிசினஸ்மேன் பெரிய பிசினஸ்ல இருக்கிறார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உலகத்திலே முக்கியமான ஊழியங்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார். அந்த 12 வயது தம்பி நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் சந்திக்கிற பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் சிறையிலும் இல்லை வெளியே இருக்கிறோம், நமக்கு முன்பாய் வேதனையோடு இருக்கிறாங்க, துக்கத்தோடு இருக்கிறாங்க, தேவனேற்று இருக்கிறாங்க. நம்மளிடத்தில் எது இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இயேசு இருக்கிறார். ராமன் சொல்லுங்க, ஆமென். இயேசு நாம் நம்ம நடத்து, அதுதான் இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் நீங்கள் யார் என்று என்னை சொல்லு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இந்த வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து வந்தது, பிதாவினிடத்திலிருந்து வந்தது. ஏனென்றால் இயேசு ஜீவனுள்ள தேவன் என்ற அந்த வெளிப்பாடு நம் வாழ்வு முழுவதற்கும் போதுமானது. எங்கு போனாலும் நாம் வாழ முடியும். அந்த இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம். ஏன் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கவலைப்பட வேணும், துர்க்கப்பட வேணும்? அழ வேண்டியது ஆத்துமாக்களுக்காக, அழ வேண்டியது நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரருக்காக, அழ வேண்டியது பாவத்திலே அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக. பாவத்தில் இருந்து வெளிவர முடியாமல் தத்தளிக்கிறார்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவார். அந்த குமாரனை நாம் வைத்திருக்கிறோம், அந்த இயேசுவை நாம் வைத்திருக்கிறோம். பாவ அடிமத்தனத்தில் உலகிறார் சில பல தேவ மனித தேவ பிள்ளைகளாய் நாம் கூட பாவத்தை விட்டு சில நம் வெளியே வர முடியாமல் திண்டாடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளை வெற்றி இல்லை. என் வாழ்க்கையில் நான் அநேக இடத்திலே பார்த்தேன், வெற்றி இல்லை. காரணம் என்ன? ஜபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், விழுகிறேன். பத்து நாள் தேவசமத்தை விட்டா பத்து நாள் விட்டு அதுக்கு பிறகு ரெண்டு மூணு நாள், அதுக்கு பிறகு சிந்தனையில் போராட்டங்கள் வருகிறது. என் வாழ்க்கையில் பல இடங்களில் வெற்றி இல்லை என்பதை கண்டுகொண்ட பொழுது என்ன காரணம் என்று சொல்லி வேதத்தை ஆராய ஒழிக்கிட்ட பொழுது காரியத்தை கண்டுபிடித்தேன். ரோமலர் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பாவத்துக்கு மரித்தீர்கள் என்று எண்ணிக்கொள்ள. எண்ண வேண்டியதை எண்ண வேண்டும், பேச வேண்டியதை பேச வேண்டும், செபிக்க வேண்டியிருக்க செபிக்க வேண்டும். அந்த பாவத்துக்கு செத்துட்டது. பிரச்சனை ரிச்சை வருகிற பொழுது, ஒரு சிந்தையில போராட்டம் வருகிற பொழுது, ஒரு குறித்த தவறா எண்ணுகிற பொழுது உடனடியா நான் சொல்லுறது, அந்த பாவத்துக்கு சேர்த்துட்டேன். உடனடியா அந்த பாவம் மறைந்து விடுகிறது. அனுதினம் நம்முடைய மாமிசத்தையும் பழைய மனுஷனையும் அதனுடைய இச்சையையும் சிலுவையில் இயேசுவோடு அறைகிற பொழுது பாவத்துக்கு விலகும். சில காரியத்துக்கு இவ்வளவு ஜெபித்தாலும் போகாது. பாட்டி அறைக்க பண்ண வேண்டும், எண்ணிக்கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, சிந்தி எண்ணு எண்ணிக்கொள் அறிக்கை செய். அவ எண்ணிக்கொள்ள வேண்டும், ஓ நான் தான் பாவத்தை சேர்த்துட்டேன், பாவத்தை சேர்த்தேன், சடலம் தான், இது என்ன 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 பாவம் செய்யறது அப்படின்னு சொல்லணும்னு அந்த சிந்தை எடுபடுவதை பார்க்கிறேன். அவ வெற்றி கிடைக்கும். பிசாசால கட்டப்பட்டிருக்க ஜனம் அதிகமா எங்கு பார்த்தாலும் பிசாசால கட்டப்பட்ட ஜனம். அம்பாறையில் ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தேன். எல்லாம் பார்த்தால் அவர்கள் குறவர்கள், பாம்பாற்றுறதும் குறை சொல்றதுதான் வேல் பார்த்து. அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு 20-25 பிள்ளைகள் வந்திருப்பாங்க. முதல் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், அங்கே கொஞ்சம் தாய்மார்கள் வந்திருந்தாங்க. பாட்டை தொடக்கி கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஜாம் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சேனம் அந்த வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. கேட்டுக்கொண்டிருந்துட்டு ஜெமண்ணு ஒரு காரியம் நடந்தது. நான் ஏதாவது கத்த இது என்ன கஷ்டம், வந்து ஜனம் என்னுடைய தமிழை புரிஞ்சு கொண்டாங்களோ தெரியாது முதலாவது என்று ஏதாவது நடக்குதுன்னு சொல்லி கண்ணொருக்க திறந்து பார்க்கு. ஆங்காங்கே ஆங்காங்கே தங்கெல்லாம் தூக்கி தூக்கி எறியப்பட்டதை பார்த்த பொழுது 100 பேருக்கு 70 பேர் மேல பிசாசு பிடித்த ஜனங்க. பிசாசு 10 வயது பிள்ளையா, அதுக்குள்ள பிசாசு. அடுத்த கிழமை அந்த சேச்சு ஒன்று சனமே இருக்கல, சேச்சு உள்ளாகி வெளியில ஜனம் நின்று. அடுத்த கிழமை நான் இல்லை, ஆனால் சேனம் அந்த அற்புதங்களை பார்த்து ஜனம் எல்லாம் பெருகிட்டாங்க. கட்டப்பட்டிருக்கிறாங்க பிசாசால. நான் பார்க்கிறோம் கல்லறையில கல்லறைக்கே கொண்டு போயிட்டு பிசாசு. அவ்வளவு அடிபந்தத்தில் வைத்திருக்குது பிசாசு. மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள். நம்மளும் பழைய ஏற்பாடுல பார்த்தவுடன் நான் தேடி தேடி பார்க்கிறேன். எங்கேயாவது தீர்க்கதரிசி பிசாசை துரத்தினாரா? எங்கேயாவது தேவ மனுஷர் பிசாசை துரத்தினாரா? ஆனால் புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, பிசாசு மேலே மேற்கொள்ள ஒரு அதிகாரம். ஆமீன். பழைய ஏற்பாடு கிடையவே கிடையாது, கிடையவே ஏசாயா தீர்க்கதரிசி பிசாசை கலைத்தார் இருக்கா? இல்லை. அங்கங்கே அவருக்கு வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டு சில சில தேவ மனுஷர்கள் இப்ப தேவன் பாவித்தது உண்மைதான். ஆனால் எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஆமீன். நான் பார்த்த அந்த பகுதியிலே பார்த்து முடிக்க வேண்டும். லூக்கா 10 26 வசனத்தை பாருங்க.
அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார்.
அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கட்டிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, நித்திய ஜீவனை எப்படி சுந்தரிப்பது என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லிக்கான், நானே முந்தைய ஜோவான்ல சொன்ன மாதிரி நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இங்க சொல்றாரு, நீ தேவனை அன்பு, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், அடுத்தது மனுஷனிடத்தில் அன்பு கூற வேண்டும், நயலான இடத்துல. இது பழைய கற்பனையா புதிய கற்பனையா? ரெண்டு கற்பனையும் புதிய கற்பனையா பழைய கற்பனையா? அன்னியன் நினைக்கிறீங்க, இது பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவிய ராகமம் 19:18 பாருங்கள். லேவிய ராகமம் 19:18
பழிக்கு பழி வாங்காமல் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் புறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர்.
அப்ப பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிலே அன்பு கூறுவது போல புறனத்திலும் அன்பு கூறுவாயாக, பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக என்று உபாகமத்திலே 6:5 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாடுல சொன்னதான், இதை சொல்றாரு. அது புதுக்கட்டளையா கொடுக்கிறாரு. சரி, புதிதாகி கொடுக்கிறாரு, புதிதாகி பழைய கட்டளை. அப்ப ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. பழைய ஏற்பாட்டில சொல்லியிருக்கிறது தானே இயேசு இங்கேயும் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலே இது கட்டளையாக இருந்தது, நிறைவேற்ற முடியவில்லை. பாருங்க, மோசே பூமியுள்ள சகல மனுஷர்களிலும் என்ன உள்ளவனாம்? சாந்தம் உள்ளவன். ஆனா அவன் ஒரு கொலை செய்தா, அடிச்சு கொலை செய்தா, தாட்டா. பழைய ஏற்பாட்டில ஒரு கொலை செய்த மோசே தான் ஆறு சாந்தம் உள்ளவன். அப்ப பொல்லாதவன் அவ பிறகு சாந்தம் வந்துட்டான் அப்படின்னு பல காரியம் சொல்றோம். பழைய ஏற்பாடு பயங்கரமான ஆக்கு. ஆண்டவர் அதைத்தான் சொன்ன, ஆண்டவரும் போட்டு தடினார். இந்த ஜனத்துக்கு வர வழியில் அவரும் போடு, பல்லுக்கு பல்லு கைக்கு காய் போடு, இந்த கட்டளை இருந்தது. ஆனா அவர் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். 613 சட்டங்கள் நியாய பிரமாணங்கள் எல்லாம் சேர்ந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பல காரணமா இருந்து பல காரணங்கள் இருந்தாலும் வந்ததுக்கு ஒரே காரணம், அந்த தேவ அன்பை வெளிப்படுத்தும்படியா அவன் சொல்லுங்க. எப்படியாவது அன்பை நாம் காட்ட வேண்டும். இப்ப நாம் அன்பில் நடந்து கொள்ள முடியும். இப்ப எல்லாம் சொல்றாங்க, நாம் கிருபை பல சத்தியங்கள் வருகிறது. கிருபியை நான் நம்புகிறோம், கிருபியை ஏற்றுக்கொள்கிறோமா? நான் நடக்கை என்று வருகிற பொழுது நடக்கையில் நாம் அதை காட்ட வேண்டியிருக்க. லூக்காவில் 13 பார்க்கிறோம், இந்த 18 கூனியாயிருந்த ஒருத்தி இருந்தார். 18 அவள் சபைக்கு வந்தால் பிரசங்கம் கேட்டாள், அது நியாயப்பிரமாணத்தின் பிரசங்கம். ஆனால் கிருபையாகிய இயேசு கடந்து வந்த பொழுது அவள் அந்த கட்டில் இருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டாள். ஆமாம் சொல்லுங்க. ஆமென். கிருபை சந்திக்கவே சேனம் மத்தியில சபை வழியே வருகிறவர்களை பார்த்து மட்டும் சொல்லுவாங்க, என்ன வர்றாங்க அஞ்செல்லாம் பேசாம இருங்க, கிருபை சந்திக்க வேணுமே. கிருபை சந்திக்க மட்டும் நாம் 1000 சொல்லி என்ன, கிருபை சந்திக்க வேணும். கிருபை சந்திக்கிற பொழுது அவர்களாகவே எல்லா பாவத்திலிருந்தும் விடுபடுவாங்க. ஆம சொல்லுங்க. நாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வருகிற பொழுது கொஞ்சம் கட்டியாத்தான் வருவாங்க, கட்ட பாவாடா, ஆனா கிருபை சந்தித்தா ஓட்டுமெட்டிக்கா நின்று எவ்வளவு நீள போடனாலும் போடாது. ஆனா கிருபை சந்தித்தா எல்லாம் மாறும். கிருபை சந்திக்கவே 6 மன மாறாட்டியும் பாசுலாம் கிடையாது சொல்லுவாங்க. பாசு தான் இது விட்டு கொடுக்கற பாசு தான். ஐயப்பா, பாசுக்கு மாதிரி பாவம், பாசானது பூரா தெரியும், பாசு மாதிரி பாவம் தெரியாது. ஆனா கிருபை சந்திக்கணும். இந்த கிருபியை நாம் சுமந்து கொண்டிருக்கோம் அவன் சொல்லுங்க. ஆமேன். இந்த ஜனத்தின் மத்தியில் கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். சாது சிங் சுந்தர் சிங் என்ற மனிதர் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு முறை ரெயினூன்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். பண்ணிக்கொண்டிருந்த பொழுது எதிரே இருந்த ஒருவருக்கு ஒரு துண்டு பிரசுரத்தை அவர் கொடுக்க முயற்சித்த பொழுது அவர் வேண்டினவர் உடனடியாக பார்த்த பொழுது இது கிறிஸ்தவன் சம்பந்தப்பட்ட உடனே கோபத்தில் கசக்கி அப்படி ஜன்னல் வழியாக இருந்தது. பிறகு கஷ்டமாய் போயிட்டது, வேதனையோடு சென்று விட்டார். சில நாட்கள் கடந்தது, அவர் ஒரு கூட்டம் ஒன்றை ஒரு இடத்துல நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு மனிதர் வந்தார். மனிதர் வந்து சொன்னார், நான் ஒரு சாட்சி கொடுக்க வேண்டும், என்னை அனுமதியுங்கள் சொன்ன பொழுது அவர் அனுமதித்தார். அந்த மனிதனோட காரியத்தை சொன்னான், நான் வாழ்க்கையிலே வேதனைப்பட்டு இனி ஒன்றும் முடியாத சூழ்நிலையிலே நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று நான் தண்டவாளத்தை நோக்கி நான் நடந்தேன். தண்டவாளத்திற்கு கீழே ஒரு பாலம் இருந்தது. வந்தபொழுது ட்ரெயின் ஒன்று போய்கொண்டிருந்தது, ட்ரெயின் போய்விட்டதே, மிஸ் பண்ணிட்டோமே, அடுத்த ட்ரெயினுக்கு போய் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று யோசித்து அப்படி நிற்கிற வேலைதான் இந்த ஜன்னல் வழியாக ஒரு சுருட்டப்பட்ட ஒரு காகிதம் ஒன்று வந்து விழுந்தது. அதை விரித்து பார்த்த பொழுது அங்கே மேலே எழுதப்பட்டிருந்தது, நீ ஏன் சாக வேண்டும் என்று கீழே வாசித்த பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தியா இருந்தது. அதை வாசித்து என்னுடைய தற்கொலை செய்கிற எண்ணத்தை நான் மாற்றிக்கொண்டேன், அதற்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சாதனைக்கு ஒரே சந்தோஷம் ஆயிற்று. சில வேளை நாம் கொடுக்கிற ஒரு துண்டு பிரசுரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும், ஒரு மனதை வர்ணத்தை மாற்ற முடியும். பின்ன கஷ்டம்தான். சில நான் 5000 அடிப்பேன், 5000 அடித்து வீடு வீடா போட்டு நானும் என் மனைவி நின்று வேலைக்கும் போய் வந்து கஷ்டப்பட்டு நின்று கொடுத்து கூட்டம் கூடனாலும் சில நேரம் 2-3 தான் வந்து சேரும். புதாத்மா புதுசாக வந்து ஒரு கூட்டத்தை நடத்த பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை இல்லை, பொறுப்பை நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஒரு துண்டு பிரசுரமாக கொடுங்க. உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நாம் விடுதலை செய்தால் நாம் விடுவிக்கப்படுவோம். என்னுடைய சகோதரியின் மகன் ஒருவன் போலீசாரால, ரகசிய போலீசார ஒருவரை பிடிக்கப்பட்ட பொழுது அவன் எங்கு வைத்திருந்தார்கள், அவனை பற்றிய இந்த செய்தி எனக்கு கிடைக்கவில்லை. 25 நாட்கள் ஆகிவிட்டது. நான் இத்தாலியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன், போய் 8வது மாடியில் படுத்திருக்கிறேன். எத்திரொள்ளன் யோசித்த பொழுது அவனுடைய யோசனை வந்தது, அவன் சிறையில் இருக்கிறானே என்ற பொழுது ஒரு அழுகை வந்தது. ஆண்டவரே அவன் சிறையில் இருக்கிறானே என்று சொன்ன பொழுது ஒரு சத்தம் ஒன்று கேட்டது, நீ ஜனங்களை விடுதலை செய், அவனை நான் விடுதலை செய்கிறேன் என்ற ஒரு மென்மையான சத்தம் கேட்டது. எனக்கு ஒரு சமாதானம் வந்தது. ஊழியத்தை செய்து நாம் ஜெர்மனியில் இருந்தபொழுது, ஜெர்மனிக்கு கடந்து வந்து விட்டேன். வியாழக்கிழமை இரவு வந்து சேர்ந்தேன். வெள்ளிக்கிழமை காலை டெலிபோன் எடுத்தான், நான் வெளியில் வந்து விட்டேன். நாம் மற்றவர்களை விடுதலை செய்தால் நம்மை மாத்திரமில்லை, நம்மை நாம் யாருக்காய் பாரப்படும் அவருடைய கட்டுகளை எல்லாம் தேவன் அவிழ்த்து விடுத்து ராமஞ்சொல்லுங்க. ஆமே. நம்முடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்றால், மற்ற ஜனங்களுடைய அடிமைத்தனங்களை கட்டுக்களை எல்லாம் நீங்கள் உடைக்க வேண்டும். அதுக்கு வழிவாசல் உருவாக்க வேண்டும். கனகு சொல்ல தெரியாட்டின் சபை குறுக்க வாங்க, வந்து பாருங்க, அல்லது உங்களுக்கு செய்த சாட்சியை சொல்லுங்க. ஏனென்றால் நாம் ஆசாரியர்களாய் நாங்கள் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டிருக்கோம். அடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வருகின்ற பொழுது நாம் உத்தரவாதம் பண்ண சொல்லி ஆக உண்மையாக நீங்கள் இந்த ஒரு பாரத்தோடு செல்வீர்களான இந்த சபை உங்களுக்கு போதாது, வேறொரு கட்டிடம் எடுக்க வேண்டும். அந்த பாரத்தை கத்து தருவாரா? எஸ்ஐக்கியில் தீர்க்கதரிசி வைக்கப்பட்ட நிலையில நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல சமாரியனுடைய சூழ்நிலையில நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் காயங்கட்டும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, காயங்களா? இந்த ஜனம் என்னதான் வெளியிலே பெருமை பாராட்ட, என்னதான் உடுத்து படுத்து போனாலும் உள்ளே ஒரு மனிதன் இருக்க, மனுஷி இருக்க, அது கூறி குறுகி அழுகிற ஒரு மனுஷர். கொஞ்சம் நெருங்குங்க, கொஞ்சம் அன்பு காட்டுங்க, கொஞ்சம் சிரியுங்க, ஏதாவது ஒன்று எடுத்து கொஞ்சம் சின்ன உதவி செய்யுங்க, அவங்க பெரிய உதவி செய்யறவங்களா எங்களுக்கு மாறிடுவார். கொஞ்சம் அன்பு காட்டுங்க, பெரிய அன்பு காட்டுறவளாய் அவள் மாறுவார்கள். நானும் என்னுடைய மனைவி இப்படியே தெரியும், சில ஏன் தெரிஞ்சு போய் எங்கேயாலும் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு கறி கொண்டை வச்சுக்கொண்டு பத்திய கறியை வச்சுட்டு போய் கொடுத்து அது விட்டு போற வந்துடும். அப்புறம் கொஞ்சம் காத்தாலும் அவங்கள்ட்ட இப்படி தேடி வந்தவங்க தேடி அவங்க சேர்த்துக்கு தேடி வருவாங்க. அப்புறம் அவங்க மெட்டாக்களுக்கு பத்திய கறி வச்சு கொடுக்குறாங்க. கத்திர மாத்திடுவார் சூழ்நிலை. கொஞ்சம் காட்டுங்க, கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் அன்பு காட்டுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க, அவங்களை பெரிய உதவி செய்வாய் மாறிவிடுவார்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறது, அவருடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்திருக்கிறது, அவருடைய பிரசு நம்முடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் புறப்பட்டு பாருங்களேன், அவர் இருப்பது தெரியும். கொஞ்சம் ஆண்டவரை சொல்லி பாருங்களேன், ஜபித்து பாருங்கள், அவர் செய்கிற அற்புதம் விளங்கும். ஒரு அடி எடுத்து வைங்கள், ஆண்டவர் ஒரு அடி எடுத்து வைப்பார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள ஞானவா பிடிக்க போறோம். தேவ சமூகத்தில் நாம் விடுதலை நிற்போம். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது விடுதலை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை இருக்கிற பொழுதுதான் மற்ற ஜனங்களை நாம் விடுவிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்ம சரித்திரம் விடுதலை தேவையாயிருக்கு. என்ன சூழ்நிலைகளாயிருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து விடுவிப்பார். நாம் சொன்னபடி பார்த்தபடி என்ன நெருக்கங்கள் என்ன பள்ளத்தாக்கு நடுவில் நாம் இருந்தாலும் அப்படி வார்த்தையை சொல்லி நாம் வெளியே வரவேன். இன்னைக்கு ஒரு முடிவு, நம்மளையே நம்முடைய பிரச்சனையே மட்டும் பார்க்காதீர்கள். நம்மை சுற்றி இருக்கிற ஒரு சமுதாயம் இருக்கிறது, அந்த சமுதாயத்தின் மத்தியிலே நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நம்பிக்கையேற்றிருக்கிறது. குற்றூராய் தங்களை தாங்களே உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள், தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யார் கடவுள்? தங்களுடைய தலையெடுத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், தங்களுடைய சாபம் என்று பாவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் விடுதலைக்குரிய தெய்வத்தை நாம் வைத்திருக்கிறோம், விடுதலைக்குரிய வழியை நாம் அறிந்திருக்கிறோம். அவை மற்றவர்களை நாம் விடுதலை செய்கிற பொழுது நாம் விடுதலையாக்கப்படுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த ரஷ்யாவிலே அந்த 12 வயது அந்த சிறுவன் மரித்து போனானே, உயிர்த்தெழுதலே அவன் உயிர்த்தெழப்படுகிற பொழுது அவனோடு கூட நாம் நிற்போமே. என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? அவே அவன் பார்த்தபடி நம்பிக்கையற்றிருக்கிற ஜனத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு செல்ல வேண்டும். குற்றூராய் இருக்கிற ஜனத்துக்கு ஜீவனை கொண்டு செல்லவன் இயேசுவே ஜீவனாயிருக்கிறார். நான் ஜீவனை வைத்திருக்கிறோம். அவர் தயவு செய்து ஒரு விஷயம் ஒப்புக்கொடு. நான் சொல்லுகிறோம், நாங்கள் ஆசாரியர் என்று சொல்லுகிறோமே, நாங்கள் ஆசாரிய லேவியர் என்று சொல்லுகிறோமே, ஆசாரி ஊழியத்தை எப்படி செய்கிறோம், எப்படி செய்யும்? கடைசியாக அந்த எசேக்கியேல் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது, அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அது சேனையாய் எழும்பி நின்றது. ஹாலலூயா! நீங்களும் சேனையாய் எழுப்பப்படவன் இயேசுவின் இருக்கிற எல்லா உலர்ந்த காரியமும் இயேசு உயிரிழவதாக. லபா லபா மிமாரா இப்பற சந்தோனி நகர லபானி, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. மறித்த பகுதிகள் இயேசு உயிரிழவதாக. திருச்சபையில் ஒரு எழுப்புதல் வருவதாக. எல்லா மரணத்துக்குரிய பகுதியிலும் இயேசு நாமத்தில் இவன் பெறுவதாக. ஒரு சேனையாய் எழும்புவதாக, ஒரு சேனையாய் எழும்புவதாக, பெரிய பரிவாரமாய் எழும்புவதாக, ஒரு வாலிப சந்ததி எழும்புவதாக, அடுத்த சந்ததி எழுப்பப்படுவதாக. நன்றியோடு கூட சுதறிகள் ஒப்பு கொடுத்த வண்ணமா இருப்போம். பாஸ் எடுத்து ஒப்பு கொடுப்போம். பாஸ்